நிர்வதிப்பாராக.
லைஃப் அண்ட் பியாண்ட்,
வாழ்க்கையும் அதற்கு பின்னும்.
A meaningful life, a purposeful life, and an assurance about the life beyond.
அர்த்தமுள்ள வாழ்க்கை, அருமையான வாழ்க்கை, அதற்கு பிற்பாடு உள்ள வாழ்க்கையை குறித்த ஒரு நிச்சயம்.
Who does not love it? Who does not desire it?
இப்படிப்பட்ட வாழ்க்கையை விரும்பாதவர்கள் யாராவது இருக்கிறார்களா?
Somebody prayed like this.
ஒருவர் இவ்விதமாய் ஜெபம் பண்ணினார்.
Lord, help me to live as long as I live.
ஆண்டவரே, நான் உயிர் வாழும் அளவும் உயிரோடு வாழ எனக்கு உதவி செய்யும்.
Lord, help me to live as long as I live.
நான் உயிருள்ள வரையும் உயிருள்ளவனாய் வாழ எனக்கு உதவி செய்யும்.
When you look at that prayer, well, we may say that is foolish prayer, isn't it?
என்ன ஜெபம் பண்ணுகிறார், முட்டாள்தனமாய் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம்.
Because as long as you live, well, you're going to live only, isn't it?
உயிரோடு இருக்கும்போது உயிராதான் இருக்கிறாய்.
But what that man prayed was this.
ஆனால் அந்த மனுஷன் என்ன ஜெபம் பண்ணினான் தெரியுமா?
Lord, help me to live active. A full life as long as I am alive.
ஆண்டவரே, நான் உயிரோடு இந்த பூமியிலே ஜீவனுடனாய் வாழக்கூடிய காலத்திலே உயிரோட்டமுள்ள ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாய் நான் இருக்கிறேன் என உதவி செய்யும் என்று ஜெபம் பண்ணினான்.
That's the desire of everyone.
அதுதான் நாம் ஒவ்வொருவருடைய வாஞ்சையா இருக்க வேண்டும்.
We don't want to live a lazy, you know, restless, without any purpose in this world.
ஒரு சோம்பேறித்தனமான அல்லது நிலையற்ற அல்லது அமைதியற்ற உதவி இந்த உலகத்திலே பிரயோஜனமற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் யாருக்குமே பிரியமில்லை.
But is a peaceful, joyful, purposeful life possible in this world?
இந்த உலகத்திலே இவ்விதமாய் சந்தோஷமான, சமாதானமான, நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்வது முடியுமா?
A few weeks back in Mumbai,
நான் சில வாரங்களுக்கு முன்பாக மும்பையில் இருந்தபோது,
while we brethren were standing near a railway station distributing tracts,
நாங்கள் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் நின்று கொண்டு துண்டு பிரதிகளை கொடுத்துக் கொண்டிருந்தோம்.
One young man came to us.
அப்பொழுது ஒரு நபர், கனமான ஒருவர் வந்தார்.
He took one of the tracts that we were distributing.
நாங்கள் கொடுத்து கொண்டிருந்த ஒரு துண்டு பிரதியை வாங்கினார்.
He read the title of the tract.
அதனுடைய தலைப்பை அவர் படித்தார்.
It said peace of God.
தேவ சமாதானம்.
He looked at us.
அவர் எங்களை பார்த்தார்.
And he said, is it possible?
இது முடியுமா?
Can we have peace in this world?
இந்த உலகத்திலே சமாதானம் முடியுமா?
Then tauntingly he said like this.
இவ்விதமாக அவர் சொன்னார்.
Look at that railway tracks there.
அங்கே இருக்கக்கூடிய அந்த ரயில்வே டிராக்கை பாருங்கள்.
Go and lie down on the tracks.
அந்த தண்டவாளத்தை போய் நீங்கள் படுத்துக் கொள்ளுங்கள்.
When the local train runs over us, we will find it.
அங்கே அந்த ரயில் வண்டியானது நம்ம மேல் ஏறி போகும்போது அந்த சமாதானத்தை பெற்றுக் கொள்ளலாம்.
I hope what you understood what he meant.
பாருங்கள், அவர் என்ன சொன்னார் என்று சொல்லி உங்களுக்கு புரிந்திருக்கும்.
What he meant is, well, in this world, well, peace is impossible.
அவர் சொன்னது என்னவென்று சொன்னால், இந்த பூமியிலே சமாதானத்தை பெற்றுக் கொள்வது முடியவே முடியாத காரியம் என்று சொன்னார்.
In this world, a purposeful life is impossible.
இந்த உலகத்திலே அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்வது என்று சொன்னால் அது முடியவே முடியாத காரியம் என்று சொன்னார்.
But this evening, as we are together here,
ஆனால் இன்று மாலை வேளையில் அவன் வந்து கூடியிருக்கும் போது,
as we are going to listen to the gospel message,
இந்த நற்செய்தியை நீங்கள் கேட்கும் போது,
I want to bring to your attention a person who can give this peace and purpose in your life.
இந்த சமாதானத்தையும் இந்த அர்த்தமுள்ள வாழ்வையும் கொடுக்கக்கூடிய ஒருவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை நீங்கள் கவனித்து கேட்கும்படி உங்களிடத்தை வேண்டிக் கொள்கிறேன்.
I want to introduce to you a person who can give a purposeful life and is able to carry you beyond.
இந்த உலகத்திலேயே ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கும், இந்த உலக வாழ்க்கை முடிந்த பிற்பாடு அதற்கு அப்பால் உள்ள வாழ்க்கைக்கு உங்களை கொண்டு செல்லக்கூடியவருமாக ஒரு நபரை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
As the basis of that short message,
அந்த செய்தியினுடைய சுருக்கத்திற்கு அடையாளமாக,
I want to read a passage from the Holy Scripture, the Bible.
வேத புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை நான் எடுத்து உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன்.
Kindly turn with me to Acts chapter 3.
அப்போஸ்தலர் நடபடிகள் 3 அதிகாரம்.
Those who have got a Bible can kindly turn to it.
வேத புத்தகம் இருக்கிறவர்கள் தயவு செய்து எடுத்து பார்க்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
Those who don't have a Bible can listen to it carefully while it's being read.
வேதம் புத்தகம் இல்லாதவர்கள் தயவு செய்து நாங்கள் தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் கேட்கும்படியாக, கவனிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
We are going to read from verse 12 on till verse 16.
அப்போஸ்தலர்கள் 3 அதிகாரம் 12 முதல் 16 வரை. பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது, எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகி இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்புக் கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதளித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியுள்ளவரை நீங்கள் மறுதளித்து கொலை பாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது.
May the Lord add his blessings upon the reading of these verses.
தேவன் தாமே நாம் வாசித்த அவருடைய பரிசுத்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக.
Here we see Peter preaching.
இந்த இடத்துல பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம்.
This is his second message.
அவன் செய்த இரண்டாவது பிரசங்கமாய் இருக்கிறது.
And when you look at this message, especially the part that we've read,
இந்த பிரசங்கத்தை நாம் பார்க்கும்போது, விசேஷமாய் நாம் வாசித்த அந்த பகுதியை நாம் பார்க்கும்போது,
we see him clearing some misconception that was there in the minds of the crowd.
அங்கே கூடி வந்த அந்த ஜனங்களுடைய உள்ளத்திலே இருந்த தவறான கருத்துக்களை அவன் திருத்துவதற்காக இந்த காரியங்களை அவன் சொல்லுகிறான்.
He is telling that it is not this but it is that.
அவன் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் நினைக்கிறபடியாக காரியங்கள் இப்படி இல்லை, அந்த காரியங்கள் எல்லாம் இப்படி தான் இருக்கிறது என்று சொல்கிறான்.
Clearing some misconception that got into the minds of the people.
ஜனங்களுடைய உள்ளத்திலே பலவிதமான தவறான கருத்துக்கள் எப்படியோ வந்து விட்டது, அந்த கருத்துக்களை அவன் இல்லை இது தவறு என்று சொல்லி அதை மாற்றி அமைக்கிறான்.
Now let me bring that circumstance before you.
இப்பொழுது நான் உங்களுக்கு அந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன்.
When you read from the beginning of chapter 3 we have it.
அந்த அதிகாரத்தின் ஆரம்பத்திலிருந்து நாம் அதை வாசிக்கும் போது அதை புரிந்து கொள்ளலாம்.
Peter and John, two disciples of the Lord Jesus Christ, we see them going to Jerusalem temple.
அங்கே பேதுருவும் யோவானும் எருசலேமில் இருக்கிற தேவாலயத்துக்கு போகிறதை நாம் பார்க்கிறோம்.
It was a prayer time.
அது ஒரு ஜெப வேளையா இருந்தது.
And while they were going,
அவிதமாக அவர்கள் போகும்போது,
there was a lame man sitting there at the temple gate.
அந்த தேவாலயத்தினுடைய வாசலிலே ஒரு சப்பாணியான ஒரு மனுஷன் உட்கார்ந்து கொண்டிருந்தான்.
And the gate was called beautiful.
அந்த வாசலுக்கு அலங்கார வாசல் என்று பெயர்.
On that gate there was an engravement of Shushan Palace.
அந்த அந்த கதவை பார்க்கும் போது அந்த சூசான் அரண்மனையினுடைய ஒரு படம் அந்த கதவிலே செதுக்கப்பட்டிருந்தது.
We know the relationship that the Israelites had with the Shushan Palace.
அங்கே சூசான் அரண்மனையை குறித்து அவர்களுக்கு இஸ்ரவேல் மக்களுக்கும் என்ன ஒரு உறவு இருந்தது என்று உங்களுக்கு தெரியும்.
Lot of help came from the palace for these people when they were captives there.
பாருங்கள், அவர்கள் அடிமைகளாக இருந்தபோது அந்த சூசான் அரண்மனையிலிருந்து இவர்களுக்கு அதிகமான உதவி வந்தது.
So a replica of that palace is being put on that temple. People that goes into the temple.
அந்த ஆலயத்துக்கு போகக்கூடிய மக்களை பார்த்து அவன் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான்.
And when Peter and John went there,
பேதுருவும் யோவானும் அந்த இடத்துக்கு வந்தபோது,
he looked at them also thinking that he will get some money.
அவர்களையும் அவன் பார்த்து ஏதாவது பிச்சை கிடைக்குமா என்று சொல்லி அவன் பார்த்தான்.
But Peter and John stood there.
அப்பொழுது பேதுருவும் யோவானும் அங்கே நின்றார்கள்.
And this man looked at them with expectation.
அந்த மனுஷனோ ஏதோ கிடைக்க போகிறது என்று சொல்லி அவர்களை அண்ணாந்து பார்த்தான்.
But Peter said like this.
அப்பொழுது பேதுரு அவனை பார்த்து இவ்விதமாய் சொன்னார்.
We have no money to give you.
எங்களுக்கு உனக்கு கொடுப்பதற்கு பணம் இல்லை.
But in the name of Jesus Christ of Nazareth, rise up and walk.
ஆனால் நசரேயனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னார்.
And we are told that he became strong, he got up and he walked, leaped and praised God.
அவன் அவிதமாக அவனை கையை பிடித்து தூக்கின போது அவன் பலன் கொண்டு அவன் கரடுகள் எல்லாம் பலன் கொண்டது. அவன் அங்கே எழுந்து நடந்து நின்று துதித்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம்.
What a great miracle happened there.
பாருங்கள், எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் அங்கு நடந்தது.
A man who did not have much hope about his life.
தன்னுடைய வாழ்க்கை குறித்து எந்த விதமான நம்பிக்கையற்ற மனுஷனாக அவர் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தான்.
A man who did not have much purpose in his life.
அவருடைய வாழ்க்கையிலே எந்த விதமான நோக்கமற்றவனாக அவன் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தான்.
A man who was trying to meet his ends in his livelihood.
தன்னுடைய வாழ்க்கையில் தேவைகளை சந்திப்பதற்காக அந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருந்தான்.
What the name of the Lord Jesus Christ or the person of the Lord Jesus Christ turned them all together.
ஆனால் அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமமானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய வாழ்க்கையை மாற்றி போட்டார்.
Gave life and strength to his knees.
அவருடைய கால்களுக்கு பலன் வந்து ஜீவன் வந்து விட்டது.
From that portion the Lord took him beyond.
அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் அவனை இன்னும் பல இடத்துக்கு கொண்டு போகிறார்.
So this man was sitting there at the gate without any hope.
எந்த விதமான நம்பிக்கையற்றவனாய் இந்த மனுஷன் அந்த அலங்கார வாசலிலே உட்கார்ந்து கொண்டிருந்தான்.
But Jesus Christ came into his life.
ஆனால் இப்பொழுது ஆண்டவர் இயேசு அவருடைய வாழ்க்கைக்குள்ளாக வந்தார்.
Gave life to his legs.
அவனுடைய வாழ்க்கையில் ஜீவன் உண்டாயிற்று.
And now the Lord has taken him inside the temple and taken him beyond.
இங்கே இப்பொழுது அவனை ஆலயத்துக்குள்ளே கொண்டு செல்கிறார். அதிலிருந்து அவனை தொடர்ந்து கொண்டு செல்கிறார்.
Oh, then the people saw it and they were wonderstruck.
ஜனங்கள் அதை பார்த்தபோது அதை அறிந்து கொண்டார்கள், ஆச்சரியமாய் பட்டார்கள்.
They thought that it was because of some ability or power of this Peter and John.
பேதுருவும் யோவானும் அவர்களின் சுய சக்தியினாலே இந்த காரியங்களை அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லி அந்த ஜனங்கள் எல்லாரும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள்.
Now that misconception that they had, Peter is clearing through these words that we read just now.
இவ்விதமாக அவர்கள் நடைபெற்ற காரியத்தை குறித்து தவறான கருத்தை கொண்டிருந்தபடியினாலே பேதுரு இந்த வார்த்தைகளை சொல்லி அவர்களுடைய தவறான எண்ணங்களை அவர் நீக்குகிறார்.
What he says is this.
அங்கே என்ன அவர் சொல்கிறார் என்றால்,
It's not by any ability of ours.
எங்களுடைய திறமையினாலே நாங்கள் ஒரு காரியத்தை செய்யவில்லை.
It's not because of the strength or power that we have.
நான் எங்களுக்கு இருக்கக்கூடிய சுய சக்தியினாலாவது சுய பக்தியினாலாவது நாங்கள் இதை செய்யவில்லை.
It's not because that we are miracle healers.
நாங்கள் அங்கே அற்புத சுகமளிக்கிறவர்களா இருந்தபடினாலே இந்த காரியத்தை நாங்கள் செய்யவில்லை.
But this happened because of a person.
ஆனால் இந்த காரியங்கள் நடைபெற்றதற்கு காரணம் ஒரு நபர் இருக்கிறார்.
And he says that person is the Lord Jesus Christ.
அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
And when he describes that Lord Jesus Christ,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் விளக்கி சொன்னபோது,
he uses a very beautiful title for this blessed Lord.
இந்த ஆண்டவரை குறித்து சொல்லுவதற்காக மிக அருமையான சில வார்த்தைகளை அவர் உபயோகப்படுத்துகிறார்.
It is that title that I want to bring to your attention this evening.
அந்த தலைப்பை குறித்து தான், அவரை பற்றி அவருடைய பெயரை பற்றி அவர் சொன்னானே அதை குறித்து தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு விளக்க இருக்கிறேன்.
And that title we have in verse 15.
அதை நாம் 15வது வசனத்திலே வாசிக்கிறோம்.
Peter calls him as the prince of life.
ஜீவாதிபதி என்று சொல்லி பேதுரு அவரை அழைக்கிறார்.
Jesus Christ is the prince of life.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் ஜீவனுக்கெல்லாம் அதிபதியானவர்.
What does it imply?
அப்படி என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன?
This evening as we are together,
இந்த மாலை வேளையில் நாம் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம்.
As we are desiring for a purposeful life in this world,
நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் வந்து கூடியிருக்கிறோம்.
As we are desiring for an assurance for the life beyond,
வரப்போகிற வாழ்க்கை குறித்த ஒரு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இங்கு வந்திருக்கிறோம்.
What does this title Prince of Life of the Lord Jesus Christ means to you and I?
அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலே ஜீவாதிபதி என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தையானது நமக்கு என்னத்தை போதிக்கிறது?
In a very brief way, I want to present some beauties of the Lord Jesus Christ from this title of the Lord Jesus.
பாருங்கள், இந்த ஜீவாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த பேரிலிருந்து அவரை குறித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்த சில முக்கியமான குணாதிசயங்களை நான் உங்களுக்கு விளக்கி காட்ட விரும்புகிறேன்.
When they say that Jesus Christ is the Prince of Life,
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் ஜீவனுக்கெல்லாம் அதிபதியானவர் என்று நாம் சொல்லும்போது,
the first thing I want to bring to your attention is that he is the possessor of life.
நான் உங்களுக்கு முதலாவது சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், ஜீவனை எல்லாம் அவர்தான் உடையவராக இருக்கிறார்.
When you come to chapter 1 of John's Gospel,
யோவானின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துக்கு நாம் வரும்போது,
we see apostle John describing the Lord Jesus Christ.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அப்போஸ்தலன் யோவான் அந்த இடத்திலே அவன் விளக்குகிறான்.
John was a man who had seen Christ Jesus very near to him.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மிக மிக அருகிலே இருந்து நெருங்கி இருந்து பார்த்த ஒரு மனுஷனாக யோவான் இருக்கிறான்.
John was a man who had felt Jesus Christ.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவன் தொட்ட ஒரு மனுஷனாய் காணப்படுகிறான்.
He had seen him very closely.
அவரை மிக நெருக்கமாய் பார்த்த ஒரு மனுஷனாய் அவன் இருக்கிறான்.
By his experience with the Lord Jesus Christ,
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட அவன் வாழ்ந்த அனுபவத்தின் ரீதியிலே,
while he is writing the gospel,
அந்த சுவிசேஷத்தை அவர் எழுதும்போது,
he says in him was life,
அவருக்குள் ஜீவன் இருந்தது என்று சொல்கிறார்.
In him was life,
அவருக்குள் ஜீவன் இருந்தது.
That's in chapter 1 and verse 4.
ஒன்னாம் அதிகாரம் நாலாவது வசனத்திலே அதை நாம் யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம்.
When you come to chapter 5,
ஐந்தாம் அதிகாரத்துக்கு நாம் வரும்போது,
there that same John says like this,
அங்கே அவன் தொடர்ந்து அவன் சொல்லுகிறான்,
Father has given him the authority, the right to have life in himself.
அங்கே பிதாவானவர் அவருக்குள் ஜீவன் உண்டாயிருக்கும்படியான அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்.
We may say like this.
அதை விதமாய் சொல்லலாம்.
We may say like this.
நாம் விதமாய் சொல்லலாம்.
What's so great about it?
அதை குறித்து என்ன பெரிய காரியம்?
We also have life in us.
நமக்கு கூட ஜீவன் இருக்கிறது.
So what's so great if you say that in Jesus Christ there was life?
அங்கே ஆண்டவர் இயேசுக்குள் ஜீவன் இருக்கிறது என்று சொன்னால் அது என்ன பெரிய காரியம்?
But let me tell you this.
ஆனால் ஒரு காரியத்தை கவனியுங்கள்.
When we say that Jesus Christ had life in him,
ஆண்டவர் இயேசுக்குள்ளாக ஜீவன் இருக்கிறது என்று நாம் சொல்லும்போது,
it's not like we telling that we have life in ourselves.
அதாவது நமக்குள்ளே இருக்கிறது அப்படிப்பட்ட ஜீவன் அவருக்குள்ளே இல்லை.
The life that you and I have,
நீங்களும் நானும் பெற்றிருக்கக்கூடிய ஜீவனானது,
life that all human beings have,
எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஜீவனானது,
it's the derived life,
அது நாம் பெற்றுக்கொண்ட ஒரு ஜீவனாய் இருக்கிறது.
When you come to chapter 2 of Genesis,
ஆதியாகமம் 2 அதிகாரத்துக்கு வரும்போது,
we see God creating man,
அங்கே தேவனாகிய கர்த்தர் மனிதரை உண்டாக்குறதை பார்க்கிறோம்.
God formed Adam,
தேவன் அங்கே ஆதாமை உருவாக்கினார்.
And then he breathed his breath into his nostrils,
அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை அவர் ஊதினார்.
And we are told that he became a living soul,
அவன் இவ்விதமாக ஜீவாத்மாவானார் என்று சொல்லி வாசிக்கிறோம்.
So there we see that man received life from God.
அங்கே என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், மனுஷன் தேவனிடத்திலிருந்து ஜீவனை பெற்றுக் கொண்டான்.
It was a derived life,
அது பெற்றுக்கொண்ட ஒரு ஜீவனாய் இருக்கிறது.
It's true about all human beings,
எல்லா மனிதரும் இப்படிதான் ஜீவனை பெற்றுக் கொண்டவர்களாய் இருக்கிறார்கள்.
But when we say that in him or in Jesus Christ was life,
ஆனால் அவருக்குள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருக்கிறது என்று நாம் சொல்லும் போது,
it means he had that uncreated life within him,
வருங்கள் அவருக்குள்ளே உண்டாக்கப்படாத அப்படிப்பட்ட ஜீவன் அவருக்குள்ளே இருக்கிறது.
Ours is a created life,
நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் உண்டாக்கப்பட்ட ஜீவன்.
But the uncreated life of God,
ஆனால் அவருக்குள் இருக்கிறதோ அங்கே உண்டாக்கப்படாத ஜீவன்.
The life that has no beginning and end,
அதாவது அவருக்குள் இருக்கிற ஜீவனுக்கு அங்கே ஆரம்பம் முடிவும் இல்லை.
That was there in Jesus Christ.
அப்படிப்பட்ட ஜீவன் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது.
That's why Christ could claim like this.
ஆகையால் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் இவ்விதமாய் பேச முடிந்தது.
I am the life.
நானே ஜீவனாய் இருக்கிறேன்.
No man can say that.
அந்த இந்த உலகத்திலே எந்த மனுஷனும் அந்த வார்த்தையை சொல்லவே முடியாது.
No man had ever seen that.
உலகத்துல எந்த மனுஷனும் அப்படி சொன்னதும் கிடையாது. ஆண்டவர் இயேசு மட்டும்தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். அவர்
ஜீவனாயிருக்கிறார்.
அவருக்குள்ளேயாக உண்டாக்கப்படாத ஜீவன் இருக்கிறது. அவர் தேவன்.
Jesus Christ is God.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் தேவனாயிருக்கிறார்.
The one who walked on the streets of Palestine.
பலஸ்தீனா தேசத்தின் தெருக்களிலே நடந்து சென்ற அவர்.
The one who lived, who grew in the carpenter's shop of Joseph.
அங்கே யோசேப்பினுடைய தச்சு பட்டறையிலே வேலை செய்து கொண்டிருந்த அவர்.
The one who traveled many times on the Sea of Galilee.
அங்கே கலிலேயா கடலில் மேலே அநேக முறை பிரயாணம் செய்த அவர்.
Was God incarnate.
அவர் தேவன் மனிதனாய் வந்தவர்.
Jesus Christ is God.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனாய் தேவன்.
He is the possessor of that uncreated life.
அவர்தான் அங்கு சிருஷ்டிக்கப்படாத அந்த ஜீவனை உடையவராக இருக்கிறார்.
But one thing more I want to tell you.
ஒரு காரியத்தை நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
When you come back to that verse which I just now mentioned.
நான் சொன்ன அந்த வார்த்தைக்கு நான் மறுபடியும் திரும்பி வரும்போது.
That is John's Gospel chapter 1 and verse 4.
யோவானின் சுவிசேஷம் 1 அதிகாரம் 4 வசனத்திலே.
There John adds like this.
யோவான் இவ்விதமாயதோடு சேர்த்து சொல்கிறார்.
After saying In him was life.
அவருக்குள் ஜீவன் இருந்தது என்று அவன் சொன்ன பிற்பாடு
He said like this.
அவன் இவ்விதமாய் சொல்கிறான்.
That life was the light of man.
அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது.
That uncreated life of God.
அங்கே சிருஷ்டிக்கப்படாத தேவனுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஜீவனானது.
It was the light of man.
அது மனுஷருக்கு ஒளியாயிருந்தது.
What does that mean?
அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன?
Simply put, it means this.
அதை இவ்விதமாய் நாம் சொல்ல முடியும்.
God has been expressing in various actions that great life of his as an enlightenment, as a path for the world.
பாருங்க, தேவன் தமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீவனை பலவிதமான முறைகளிலே மனுஷனுக்கு அங்கே ஒளியை கொடுக்கக்கூடிய வகையிலே, மனுஷன் அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே வெளிப்படுத்தி காண்பிக்கிறார்.
It means by various actions God enlightened the path of man so that he would walk in the right way.
மனுஷன் சரியான வழியிலே ஒளியிலே நடப்பதற்கு ஏற்ற வண்ணமாக அந்த ஜீவனையுடைய தேவன் அங்கே பல காரியங்களை அவருக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார்.
By his various actions God showed truth concerning himself to humanity.
தம்மை பற்றிய சத்தியங்களை அவர் தம் பலவிதமான செயல்களின் மூலமாக மனுஷ வர்க்கத்துக்கு அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார்.
Apostle Paul also says that in Romans chapter 1.
அப்போஸ்தலனாய பவுலும் கூட ரோமர் 1 அதிகாரத்திலே இதே சத்தியத்தை தான் சொல்கிறார்.
There in Romans chapter 1 Paul says that God, the invisible God, has manifested his power, his nature through the creation.
நாம் காணக்கூடாதவராய் இருக்கக்கூடிய தேவன் தம்முடைய சிருஷ்டிகளின் மூலமாக தம்முடைய வல்லமையையும் தம்முடைய குணாதிசயத்தையும் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி அங்கே ரோமர் 1 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
Not only in the creation,
அந்த சிருஷ்டிப்பின் மூலமாக மட்டுமல்ல,
when you look at various actions of God in history,
சரித்திரத்தை எடுத்து அதிலே தேவன் செய்த செயல்களை எல்லாவற்றையும் நாம் பார்க்கும் பொழுது,
we see the nature of God, the love of God very much manifested.
அங்கே தேவனுடைய குணாதிசயங்கள், தேவனுடைய அன்பு அங்கே வெளிப்படுத்தப்பட்டதை நாம் சரித்திரத்திலே காண்கிறோம்.
After Adam and Eve sinned,
அங்கே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பிற்பாடு,
there we see God coming and clothing them from the nakedness.
அங்கே தேவனாகிய கர்த்தர் வந்து அவர்களுடைய நிர்வாணம் நீங்கத்தக்கதாக அவர்களுக்கு உடைகளை கொடுக்கிறார்.
God was showing his love to them.
தேவன் தம்முடைய அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார்.
When you come to chapter 6 of Genesis,
அங்கே ஆதியாகமம் 6 அதிகாரத்துக்கு வரும்போது,
there we see all men had become wicked.
எல்லா மனுஷரும் அங்கே துன்மார்க்கமுடையவர்களானார்கள்.
But then we see God giving the direction unto Noah to make an ark as a way of escape.
ஆனால் நோவாவுக்கு தப்பித்துக் கொள்வதற்காக தேவன் ஒரு பேடையை உண்டு பண்ணும்படியான வழியை சொல்கிறார்.
That saving love of God was seen even there.
அங்கேயும் கூட ரட்சிக்கக்கூடிய கர்த்தருடைய செயல்களை நாம் கண்கூடாக பார்க்கிறோம்.
In connection with God's action with Israel also we see the same thing.
இதே காரியத்தை தான் இஸ்ரவேலுடைய சரித்திரத்திலும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
God delivered that people from the captivity.
அங்கே அடிமைதனத்திலிருந்து அந்த மக்களை தேவனாகிய கர்த்தர் அங்கே ரட்சித்தார்.
God's redeeming love is seen over there.
அங்கே தேவனுடைய மீட்கும்படியான அன்பை நாம் பார்க்கிறோம்.
But let me add one more thing with that.
அதோடு கூட ஒரு காரியத்தை நான் சேர்த்து சொல்ல விரும்புகிறேன்.
The greatest revelation of God.
தேவனுடைய பிரதான வெளிப்பாடுதல் என்ன தெரியுமா?
The greatest manifestation of his attributes.
தேவனுடைய பிரதான வெளிப்படுத்துதல் என்ன தெரியுமா?
Is what we see on the cross of Calvary.
அந்த கல்வாரி சிலுவையிலே தான் அவருடைய பிரதான வெளிப்படுதல் காணப்பட்டது.
God sent his son into this earth.
தேவனாகிய கர்த்தர் தம்முடைய குமாரனை இந்த பூமியிலே அனுப்பினார்.
For what purpose?
எதற்காக அனுப்பினார்?
Christ Jesus himself said like this.
அதற்கான காரணத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார்.
I have come to seek and save the humanity.
அங்கே மனித வர்க்கத்தை அங்கே தேடி ரட்சிப்பதற்காகவே நான் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார்.
Man was lost in sin.
மனிதன் அங்கே பாவத்திலே அங்கே சிக்குண்டவனாய் இருக்கிறார்.
He turned away from God.
தேவனை விட்டு அவன் போய் விட்டான்.
Then we see Christ Jesus come into this world to save such a person.
அப்படிப்பட்ட ஆட்களை ரட்சிப்பதற்காக மீட்பதற்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவான் அவர் இந்த பூமியிலே வந்தார்.
The punishment of sins had to be borne.
அங்கே பாவத்தினுடைய தண்டனையை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
Jesus Christ took that sins, the consequences of sin upon him.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவான் அவர் பாவத்தின் பலாபலன்களை தன்மேலே ஏற்றுக்கொண்டார்.
Went to the cross of Calvary.
கல்வாரி சிலுவைக்கு சென்றார்.
He was put to death there on the cross.
அந்த சிலுவையிலே அவர் மரணத்துக்கு உட்படுத்தப்பட்டார்.
Bible says like this.
வேதம் இவ்விதமாய் சொல்கிறது.
It pleased the Father to bruise him.
அவரை அடிப்பது அவரை தேவனுக்கு பிரியமாய் காணப்பட்டது.
He died not because of any sin of his.
அவருடைய எந்த ஒரு பாவத்துக்காக அவர் அங்கே மரிக்கவில்லை.
Bible says like this.
வேதம் இவ்விதமாய் சொல்கிறது.
He did no sin.
அவர் பாவம் செய்யவில்லை.
In him was no sin.
அவருக்குள் பாவம் இல்லை.
He knew no sin.
அவர் பாவம் அறியவில்லை.
But on the cross of Calvary.
ஆனால் கல்வாரி சிலுவையிலே.
We see Jesus Christ dying like a sinner.
அவர் ஒரு பாவியை போல அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்தார்.
Bearing your the punishment of your sins.
உன்னுடைய பாவத்தினுடைய தண்டனையை அவர் தன் மேலே ஏற்றுக்கொண்டார்.
Bearing the consequences of my sins.
என்னுடைய பாவத்தினால் வரக்கூடிய விளைவுகளை அவர் ஏற்றுக்கொண்டார்.
All the consequences, all the punishment that all humanity had to bear all eternity, he bore on his body on the 3 hours when he hung on the cross.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் 3 மணி நேரம் கல்வாரி சிலுவையிலே தொங்கும்போது மனித வர்க்கத்தினுடைய சகல பாவங்களுடைய சகல தண்டனைகளை தன் பேரிலே ஏற்றுக்கொண்டார்.
We see the love of God there.
அங்கே தேவனுடைய அன்பை நாம் பார்க்கிறோம்.
Instead of putting you and me on the cross, he put his son there.
உன்னையும் என்னையும் அங்கே சிலுவையிலே தொங்க வைப்பதற்கு பதிலாக அவருடைய குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அங்கே தொங்க வைத்தார்.
What grace we see over there.
பாருங்கள், எப்பேற்பட்ட ஒரு தேவ கிருபையை நாம் பார்க்கிறோம்.
What love we see over there.
எப்பேற்பட்ட ஒரு தேவனுடைய அன்பை நாம் அங்கு பார்க்கிறோம்.
What justice we see over there.
எப்பேற்பட்ட தேவ நீதியை நாம் அங்கு பார்க்கிறோம்.
What righteousness we see on the cross of Calvary.
எப்பேற்பட்ட நீதியை நாம் அங்கே பார்க்கிறோம்.
God's character is manifested on the cross of Calvary.
அந்த கல்வாரி சிலுவையிலே தேவனுடைய குணாதிசயங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது.
In him was life.
அவருக்குள் ஜீவன் இருந்தது.
And that life was the light of man.
அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது.
Thus he is the possessor of the life.
அவர்தான் அந்த ஜீவனை உடையவராக இருக்கிறார்.
As the prince of life.
அவர் ஜீவாதிபதியாக இருக்கிறார்.
He is the possessor of life.
அவர் ஜீவாதிபதி என்று சொல்லும்போது அவர் ஜீவனை உடையவராக இருக்கிறார்.
There is a second thing I want to tell about this prince of life.
இந்த ஜீவாதிபதியை குறித்து இன்னும் ஒரு காரியத்தை, இரண்டாவது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
Apostle Paul tells that in 2 Timothy chapter 1 and verse 1.
2 Timothy 1:1.
There Paul calls the Lord Jesus Christ as the promise of life.
நம்முடைய ஜீவனின் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவன் என்று சொல்லி அவர் அழைக்கப்படுகிறார்.
There is a promise of life which is in Christ Jesus.
கிறிஸ்துவுக்குள்ளான ஜீவ வாக்குத்தத்தம் என்று நாம் அங்கே பார்க்கிறோம்.
When you come to Titus chapter 1,
தீத்து எழுதின நிருபம் 1 அதிகாரத்துக்கு வரும்போது,
there in verse 2,
அங்கே 2 வசனத்திலே,
there we see Paul describing that.
அதை குறித்து அங்கே அப்போஸ்தலனாய் பவுல் விளக்குகிறதை பார்க்கிறோம்.
There he says like this.
அவர் இவ்விதமாய் சொல்கிறார்.
The hope of eternal life which God that cannot lie promised before the world began.
தமிழிலே 3 வசனம், பொய்யுரையாத தேவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை என்று வாசிக்கிறோம்.
So here we see that promise of life was given in the Lord Jesus Christ.
நித்திய ஜீவனை குறித்த வாக்குத்தத்தமானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் இங்கு வாசிக்கிறோம்.
He is not only the possessor of life.
அவர் அந்த ஜீவனை உடையவராய் இருக்கிறது மட்டுமல்ல,
but we have the promise of life also in Jesus Christ.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டதாய் இருக்கிறது.
Paul says that this promise in him was given before the foundation of the world.
உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே இப்படிப்பட்ட நித்திய ஜீவனை குறித்த வாக்குத்தத்தமானது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பவுல் சொல்கிறார்.
Let me explain it this way.
அதை நான் இவ்விதமாய் உங்களுக்கு விளக்குகிறேன்.
When the matter of creation was discussed in eternity passed in heaven,
ange nithyathile ividamaga devanaiya karthar bhoomiye eppoluva srishtippadu endru solli adai kuritha kaariyangalai pesikondirundha bodhu
matter of sin and salvation also was brought before.
Andha samayathile avargalukku munbaga paavamum paavathukara rakshippum indha kaariyangalum kuda vandathu.
When the matter of sin came up,
ividamaga paavathai pattiya prachniyanad ange pesapatta bodhu,
the Lord Jesus Christ undertook to die for the sinners and deliver the people.
Paavigalukkaga மறிப்பதற்கும் அவர்களை விடுதலையாக்குவதற்கும் அன்றைக்கே ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவானவர்கள் தீர்மானம் பண்ணினார்.
That undertaking is being termed as the promise of life.
அந்த காரியம் தான் அங்கே வாக்கு ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தம் என்று சொல்லப்படுகிறது.
Sin brings death into us.
பாருங்கள், அங்கே பாவமானது நமக்கு மரணத்தை கொண்டு வருகிறது.
Sin separates from the source of life.
அங்கே பாவமானது நம்மை ஜீவனை விட்டு பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது.
Sin separates from God.
அங்கே பாவமானது அப்பொழுது தேவனை விட்டு நம்மை பிரிக்க கூடியதா இருக்கிறது.
But the Lord Jesus Christ undertook to come to this earth and fulfill the way of redemption.
ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ இந்த பூமிக்கு வந்து இந்த இரட்சிப்பின் காரியத்தை திட்டத்தை நிறைவேற்ற தீர்மானம் பண்ணினார்.
That's the promise of life, promise of eternal life was given in the Lord Jesus Christ.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நித்திய ஜீவனை பெற்ற வாக்குத்தத்தமானது கொடுக்கப்பட்டதா இருக்கிறது.
It was not only promise.
அது அங்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது மட்டுமல்ல.
In the due times it was proclaimed also through the prophets.
அங்கே தீர்க்கதரிசிகள் மூலமாக ஏற்ற காலத்திலே அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அங்கே சொல்லப்பட்டது.
I am not going into the details of that.
அவைகளெல்லாம் விளக்கமாய் பார்க்க முடியவில்லை.
It was not only proclaimed.
அது அங்கே அறிவிக்கப்பட்டது மட்டுமல்ல.
In the fullness of the times.
காலம் நிறைவேறின போது
God sent his son.
தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார்.
We see that at Bethlehem.
அங்கே பெத்லகேமிலே பிறக்கும்படியாக செய்தார்.
The eternal God came into this earth like a babe.
அங்கே நித்திய தேவனானவர் அங்கே இந்த உலகத்திலே ஒரு குழந்தையாக அவதரித்தார்.
He grew in Palestine as you and I are living now in Chennai.
சென்னை பட்டணத்திலே நீங்களும் நானும் வாழ்கிறது போல பலஸ்தீனா தேசத்திலே தேவனாய கர்த்தர் அங்கே வாழ்ந்தார்.
The only difference was that he did not have sin in him.
உனக்கும் எனக்கும் அங்கே இருக்கக்கூடிய அவருக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால் அவர் எந்த விதமான பாவமற்றவராயிருந்தார்.
And to perfect that promise of life.
அந்த வாக்குத்தத்தை ஜீவனை குறித்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதற்காக
at the end of 33 and a half years he gave himself for the death of the cross.
33.5 வருஷங்களின் முடிவிலே அந்த கல்வாரி சிலுவிலே அவர் தமது ஜீவனையே கொடுத்தார்.
Promise was fulfilled.
வாக்குத்தத்தமானது நிறைவேறப்பட்டது.
Jesus Christ became our perfect savior.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பரிபூர்ண இரட்சகரானார்.
Jesus Christ became the perfect savior of all humanity.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கான இரட்சகரானார்.
That's Christ as the promise of life.
அந்த கிறிஸ்து தான் ஜீவனின் அதிபதியாக இருக்கிறார்.
Now let me bring your attention to the title Peter used there in chapter 3 again.
மறுபடியும் மூன்றாம் அதிகாரத்திலே பேதுரு சொன்ன அந்த பெயரை குறித்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
Peter said that he is the prince of life.
அவர் ஜீவாதிபதி என்று சொல்லி பேதுரு அவரை குறித்து சொல்கிறார்.
That word prince means one who starts something so that others may follow in.
பாருங்கள், அதிபதி என்று இங்கு தமிழிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் அதை ஒரு அவர் துவக்குகிற ஒரு ஆள், அந்த துவக்குகிற அந்த ஆளுக்கு பின்னாலே மற்றவர்கள் எல்லாரும் செல்லுவார்கள் என்று அர்த்தமாகிறது.
The word used in our translations are not an appropriate word there.
பாருங்கள், நம்முடைய மொழிபெயர்ப்பு இருக்கிறதே அது சரியான மொழிபெயர்ப்பு அல்ல.
The translators have put in the best word that they could find.
அவர்களுக்கு என்ன வார்த்தை மிக சிறந்ததாய் தோன்றிற்றோ அந்த வார்த்தைகளை அவர்கள் போட்டிருக்கிறார்கள்.
But that word really means one who opens something, one who begins something that others may follow.
ஆனால் அம்மூல வார்த்தையின் அர்த்தத்தை பார்க்கும்போது அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன வருது என்றால் ஒருவர் அதை துவக்குகிறார், அவரை பின்பற்றி அநேகர் அதற்குள் பிரவேசிக்கிறார்கள் என்று அர்த்தமாகிறது.
So when we say that he is the prince of life,
அங்கு ஜீவாதிபதி என்று சொல்லி அவரை குறித்து சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால்
it means he went before and opened the floodgates of life.
அவர் நமக்கு முன்பாக சென்று அந்த ஜீவனுடைய மதகுகளை அவர் திறக்குகிறார்.
For what purpose?
எதற்காக திறக்குகிறார்?
That others may enter into that life.
அதன் மூலமாக மற்றவர்களும் அந்த ஜீவனுக்குள் பிரவேசிக்கும்படியாக செய்கிறார்.
Yes, that Lord Jesus Christ is the provider of life also.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார்.
As the prince of life he is the possessor of life.
பாருங்கள், அவர் ஜீவாதிபதியாக அந்த ஜீவனை அவர் உடையவராக இருக்கிறார்.
As the prince of life he is the promise of life.
அந்த ஜீவாதிபதியாக அவர் அங்கு ஜீவனுக்கேற்ற வாக்குத்தத்தங்களை உடையவராக இருக்கிறார்.
And as the prince of life he is the provider of life also.
அது மாத்திரமல்ல, அவர் ஜீவனின் அதிபதியாக நமக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கிறார்.
Jesus Christ said like this.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விதமாய் சொன்னார்,
I have come that they may have life and they might have it abundantly.
அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் நான் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார்.
Look at that lame man who was sitting at that beautiful gate.
பாருங்கள், அந்த அலங்கார வாசலண்டையில் உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த மனுஷனை பாருங்கள்.
He did not have life in his leg.
அவனுடைய கால்களிலே ஜீவன் இல்லை.
But Jesus Christ gave him life.
ஆண்டவரே கிறிஸ்து அவனுக்கு ஜீவனை கொடுத்தார்.
He was waiting there for somebody to give him some money.
யாராவது பணம் கொடுப்பார்களா என்று அவர் காத்துக் கொண்டிருந்தார்.
He proves it very well.
இந்த அம்மை சுற்றிலுமாய் இருக்கக்கூடிய அனுபவருடைய அனுபவங்களை பார்க்கும் போது இது உண்மை என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம்.
I don't have to explain anything at all.
இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் விளக்கி சொல்லிதான் தீர வேண்டும் என்ற அர்த்தமல்ல.
If the things of the world could have helped us, well, they wouldn't have been this increase in the suicides and such things.
பாருங்கள், இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் உனக்கு இவைகளை எல்லாம் கொடுக்கக்கூடியவளா இருக்குமானால் இந்த உலகத்துல ஏன் தற்கொலைகள் அதிகரித்துக் கொண்டே போகிறது?
But here is a provider of life.
ஆனால் இங்கே ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார்.
Here is one who can give you eternal life.
நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியவர் இங்கே இருக்கிறார்.
Here is one who can give you peace in your life.
உடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார்.
Direction for your life.
உடைய வாழ்க்கையிலே வழி நடத்தக்கூடியவர் இருக்கிறார்.
Meaning for your life.
உடைய வாழ்க்கையில் அர்த்தத்தை கொடுக்கக்கூடியவர் இருக்கிறார்.
And who is able to take you beyond this life.
இந்த வாழ்க்கையில் மட்டுமல்ல, இந்த வாழ்க்கையை விட்டு நீ போகும்போது உன்னை அடுத்த வாழ்க்கைக்கு கொண்டு செல்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார்.
Giving you an assurance for the life that you life beyond the life that you are living now.
இப்பொழுது இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு பின்னாக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை குறித்த நிச்சயத்தை இப்பொழுதே உனக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார்.
The Lord calls you unto himself to enjoy that life.
அந்த ஜீவனை இப்பொழுதே நீ பெற்று அனுபவிக்கத்தக்கதாக அதற்காக கர்த்தர் உன்னை அழைக்கிறார்.
Look at that man again who was lame.
அங்கே முடவனாயிருந்த அந்த மனுஷனை கொஞ்சம் பாருங்கள்.
When Peter said, asked him to rise up,
பேதுரு அவனை பார்த்து எழுந்து நில் என்று சொன்னபோது,
he rose up immediately.
அவன் உடனடியாக எழுந்து நின்றான்.
Oh, in that we see the trust and the confidence and the faith that he had.
அவனுக்குள்ளே இருந்த அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த அவருக்குள்ளிருந்ததை பார்க்கிறோம்.
He was just lame, you see.
பாருங்கள், அவன் ஒரு முடவனாய் இங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தான்.
No sane person can ask him to get up at that condition.
பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு முடவனை பார்த்து எந்த ஒரு புத்திசாலி உள்ள சுவாதீனம் உள்ள மனுஷனும் போய் எழுந்திரு என்று சொல்ல மாட்டான்.
And no human being said never might a hand asked him to get up and walk.
எந்த ஒரு மனுஷனும் அவனை பார்த்து நீ முடவனே எழுந்து நட என்று சொல்லி இருக்கவே மாட்டான்.
Now Peter is asking him to rise up and walk.
ஆனால் பேதுரு அவனை பார்த்து நீ எழுந்து நட என்று சொன்னார்.
In the name of Lord Jesus Christ.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீ எழுந்து நட.
That word said power in it.
அது அவனுடைய வாழ்க்கையிலே வல்லமை கொண்டு வந்தது.
This he could not resist that power of the word.
அந்த வல்லமையை, அந்த வார்த்தையினுடைய வல்லமையை அவனால் எதிர்க்க முடியவில்லை.
Trusted in that word.
அந்த வார்த்தையை அவன் நம்பினான்.
Rose up from that condition.
எழுந்தான்.
Oh, he leaped and he became a worshipper.
அவன் நின்று குதித்து அங்கே தேவனை துதித்தான்.
This evening that same experience can become yours also.
பாருங்கள், இந்த மாலைவேளையிலே இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இப்பொழுதே இங்கேயே பெற்றுக்கொள்ள முடியும்.
Probably your presence here may be accidental as far as you are concerned.
ஒருவேளை நீங்கள் தற்செயலாக ஏதோ ஒன்றும் காரணமில்லாமல் இந்த இடத்திலே நீங்கள் வந்திருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம்.
A friend might have brought you here.
ஒருவேளை உங்கள் நண்பர்கள் உங்களை அழைத்துக் கொண்டு இங்கே வந்திருக்கலாம்.
You might have seen the banner outside and just walked in.
அல்லது ஒருவேளை வெளியே இருக்கக்கூடிய அறிவிப்பரகையை பார்த்துவிட்டு நீங்களாகவே உள்ளே வந்திருக்கலாம்.
But let me tell you one thing.
ஆனால் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன்.
Your presence this evening in this hall is not accidental for God.
அருமையானவர்களே, நீங்கள் இந்த இடத்திலே வந்திருப்பது அங்கு தேவனை பொறுத்தவரையிலே ஏதோ சும்மாய் தற்செயலாய் நடந்த காரியம் அல்ல.
God want to deal with you.
தேவன் உங்களை சந்திக்க விரும்புகிறார்.
God want to give a change in your life.
உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
Great God wants you to put your trust in him.
நீங்கள் அந்த பெரிய தேவனிலே உங்கள் விசுவாசத்தை வைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார்.
Just like that man put his trust in the name of the Lord Jesus and walk.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அந்த மனுஷன் விசுவாசம் வைத்து அவன் எவ்விதமாய் எழுந்து நடந்தானோ,
just as that man leaped into life with that faith.
அந்த விசுவாசத்தினாலே அந்த மனுஷன் எவ்விதமாக எகிரி குதித்து அங்கே ஜீவனுக்குள் பிரவேசித்தானோ, அதுபோல
you can also have purpose in life and also have the hope for beyond.
நீங்களும் உங்கள் வாழ்க்கையினுடைய நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை பற்றி கூட நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்.
You have to do only one thing.
ஒரே ஒரு காரியம் செய்ய வேண்டும்.
Open your life to Jesus Christ.
உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு திறந்து கொடுங்கள்.
He is the Prince of Life.
அவர் ஜீவனின் அதிபதியாக இருக்கிறார்.
He is the only one who is the Prince of Life.
அவர் ஒருவர் மட்டும்தான் ஜீவனின் அதிபதியாக இருக்கிறார்.
One who possesses life in himself.
அவர் ஜீவனை உடையவராக இருக்கிறார்.
One who is the promise of life to us.
அவர்தான் ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தை உடையவராக இருக்கிறார்.
One who can provide life at this very moment. empowerment to you if you turn to him.
Inda nerathile nee avarande varuvayanal unakku nithiyajeevane kodupadharku avar vallavaraga irukkar.
You have to say only this.
Nee oru idai maatram solla vendum.
Lord, I am a sinner.
Aandavare naan oru paaviyai irukkiren.
Have done forbidden things.
Adhiga mosamana kaariyil naan seidirukkiren.
Turned away from you.
Ummai vittu naan vilagi poyirukkiren.
Lord, save me.
ஆண்டவரே என்னை ரட்சியும்.
I believe you died for me on the cross.
ஆண்டவரே சிலுவையிலே நீர் எனக்காக மரித்தீர் என்று சொல்லி நான் நம்புகிறேன்.
You have taken my punishment.
என்னுடைய தண்டனையை நீர் ஏற்றுக்கொண்டீர்.
I give my life to you.
ஆண்டவரே என்னுடைய ஜீவனை நான் உமக்கு கொடுக்கிறேன்.
I know that you are a living God.
நீ ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி நான் அறிந்து கொண்டேன்.
Come to my life.
என்னுடைய வாழ்க்கையிலே நீர் வாரும்.
Give me peace.
என்னை ரட்சியும் குணமாக்கும்.
Give me joy.
எனக்கு சந்தோஷத்தை தாரும்.
Purpose in life.
என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நோக்கத்தை தாரும்.
Assurance about the future life.
எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை எனக்கு தாரும்.
If you tell that with your whole heart this evening.
முழு மனதோடு கூட தேவனிடத்திலே இந்த நீ பண்ணுவாயானால்
this prince of life the lord jesus christ is able to save you from the guttermost to the uttermost
அருமையானவர்களே ஜீவாதிபதியாகிய கர்த்தா இயேசு கிறிஸ்துவானவர் நீ எவ்வளவு மோசமான நிலையில் இருந்தாலும் உன்னை உயரத்திலே தூக்கி நிறுத்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார்
will you come to him this evening
இந்த மாலை வேளையிலே நீங்கள் அவரிடம் வர மாட்டீர்களா
Would you want to say him lord save me
andavare enne rakshiyum endru solli neengal kekka maatirgala
he is among us this evening
avar unnai yetrukolvadharku aayathamullavara irukkar
he is among us this evening
inda maalai valiyil namad mathiyile avar irukkar
come to save you
unnai rakshippadharkaga dhaan inge vandirukkar
with faith turn to the lord jesus
viswasathinale avar edathile neengal thirumbungal
before I close
naan mudipadharku munbadhaga
I want to give you few seconds to make that decision for the lord jesus
aandavar yesu christukkaga ungal vaazhkile inda oru mukkiyamaana thirmaanathai eduppadharkaga ungalku oru sila nimishangal naan kodukkiren
bible says
vedam solugirathu
for God so loved the world that he gave his only begotten son that whosoever believeth in him should not perish but have everlasting life
devan thamude ore parana kumarane viswasikkiravan avano avan kettu pogamal nithya jeevane adaiyumbadikku avarai thandaruli ivvalavai ulagathil anbu koornar endru solli sathiya vedam solugirathu
Would you have that eternal life this evening?
நீங்கள் அந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் இன்று பெற்றுக்கொள்வீர்களா?
All things for that is perfected.
பாருங்கள் எல்லாம் அதனாலே பரிபூர்ணமடைகிறது.
You have to only turn to the Lord Jesus.
நீங்கள் அவரண்டை திரும்பி வர வேண்டும். அவ்வளவுதான் நீங்கள் செய்ய வேண்டும்.
Let's bow down our heads for
நம் தலைகளை நாம் வணங்குவோம்.
Everybody please.
எல்லாரும் தலைகளை வணங்குங்கள்.
Children and elderly everyone kindly.
பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாரும் கண்களை மூட வேண்டும். பிள்ளைகள் எல்லாரும் கூட மூடுங்க
We have been listening to the gospel message
இதுவரைக்குமாக தேவனுடைய நற்செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம்
We were seeing that prince of life the lord jesus christ
ஜீவாதிபதியாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் இப்பொழுது அவரை பற்றி கேட்டோம்
He is able to give you eternal life
அவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார்
He's able to make you a partaker of that uncreated life of his.
அந்த நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார்.
You have to pray this prayer to the Lord.
நீங்கள் ஆண்டவரிடத்திலே இந்த ஜெபத்தை தான் பண்ண வேண்டும்.
Lord, I am a sinner.
ஆண்டவரே நான் ஒரு பாவியாக இருக்கிறேன்.
I believe that Jesus Christ died for me.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்று சொல்லி நான் நம்புகிறேன்.
I believe that he lives today.
அதை நான் அவர் எனக்காக மரித்ததை நான் நம்புகிறேன்
I believe that he lives today
இன்றைக்கு அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன்
I accept him as my lord and savior
அவரை என் சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன்
I am giving my life to you
என்னுடைய வாழ்க்கை ஜீவனை நான் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன்
If you pray this prayer now
இந்த ஜெபத்தை இப்பொழுது நீங்கள் செய்வீர்களானால்
Lord is able to save you now
தேவனாகிய கர்த்தர் உங்களை இப்பொழுது ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார்
I'm giving you a few seconds to make that prayer now
இப்பொழுது இந்த ஜெபத்தை செய்வதற்காக உங்களுக்கு ஒரு சில நிமிஷங்கள் நான் கொடுக்கிறேன்
You can tell that in your own words to the Lord who is listening at this very moment
இந்த காரியங்களை எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவரிடத்திலே நீங்கள் உங்கள் சொந்த வார்த்தையினாலே வாயினாலே இந்த ஜெபத்தை நீங்கள் பண்ணும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன்
If there is anyone who have made that prayer right now,
இப்பொழுது இந்த ஜெபத்தை இங்கே செய்தவர்கள் யாராவது இருப்பீர்களானால்,
in this hall or in that balcony,
ஒருவேளை இங்கேயோ அல்லது மேலேயோ,
children or adults,
பெரியவர்களோ பிள்ளைகளோ,
whoever it be,
யாராயிருந்தாலும் சரி,
you may kindly rise up your right hand so that we may see it.
நீங்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி காட்டும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கைகளை கொஞ்சம் உயரமாக உயர்த்துங்கள்.
Is there anyone else?
வேறு யாராவது இருக்கிறீர்களா?
Anyone else in the balcony?
அங்கே பால்கனியில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீர்களா?
Kindly keep your hands raised for some time, please.
நீங்கள் உங்கள் கைகளை உயர்த்தி கொஞ்சம் உயர்த்தி கொண்டே இருங்கள்.
Is there anyone else?
வேறு யாராவது இருக்கிறீர்களா?
As we are going to pray and conclude this, I request those who have raised their hands to kindly raise up in the places that they are.
நாங்கள் இப்பொழுது ஜெபமணி முடிக்க போகிறோம். கைகளை உயர்த்தியவர்கள் தயவு செய்து எழுந்து நிற்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம்.
Kindly stand up, please.
தயவு செய்து எழுந்து நில்லுங்கள்.
We'll pray and conclude this.
நாம் ஜெபமணி முடிக்கலாம்.
Oh God, our Father, we bless thy holy name.
பரலோக பிதாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்.
We thank you, Father, for this blessed moments that thou has given us in our lives.
எங்கள் வாழ்க்கையிலே நீர் கொடுத்த இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி ஸ்தோத்திரங்களை அறிவிக்கிறோம்.
We thank you, Father, for giving us your gospel message.
உம்முடைய நற்செய்தி நீர் இந்த நேரத்திலே எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம்.
We thank you, Lord, for that blessed gift of thine, which is your Son, our Lord Jesus.
நீர் எங்களுக்கு கொடுத்த உம்முடைய குமாரனாகிய அந்த பெரிய அன்பளிப்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
We thank you, Father, for the Prince of Life.
அந்த ஜீவாதிபதி நாங்கள் நன்றி ஸ்தோத்திரங்களை இருக்கிறோம்.
Thank you, Lord, for reminding us that he is the promise of life for us.
அவர் எங்களுக்கு ஜீவனின் நம்பிக்கையாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதை நாங்கள் மறுபடியும் நினைவு கூர்ந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
Thank you, Lord, for reminding us that he is the provider for our lives.
எங்கள் வாழ்க்கைக்கான சகல காரியங்களையும் அவர் உண்டு பண்ணி கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறபடினால் ஆண்டவரே உமக்கு நன்றி ஸ்தோத்திரங்களை இருக்கிறோம்.
Thank you, Lord, for speaking to us and telling that he is able to give us eternal life.
ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசி அவர் நித்திய ஜீவனை கொடுக்க வல்லவர் எங்களுக்கு காட்டினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
Thank you, Lord, for helping us to exalt thy son even in this place.
இந்த இடத்திலே கூட நம்முடைய குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி மகிமைப்படுத்தும்படியாக எங்களுக்கு அருள் புரிந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
We thank you, Lord, for working in the hearts of a few this evening also.
இந்த மாலை வேளையிலே ஒரு சிலருடைய உள்ளங்களிலே நீர் பேசி கிரியை செய்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
Thank you, Lord, for giving the ability that help to take a decision for the Lord Jesus.
கர்த்தருக்காக ஒரு தீர்மானத்தை எடுக்க இங்க இருக்கக்கூடியவர்களில் ஒரு சிலருக்கு நீர் கிருபை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம்.
We pray to thee, Father, thou dost honor that decision that they have taken.
ஆண்டவரே, அவர்கள் எடுத்த அந்த தீர்மானத்தை நீர் கனப்படுத்தி அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம்.
We pray to thee, Father, thou dost make them grow in thee in the days to come.
வரப்போகிற நாட்களிலே ஆண்டவரே அவர்கள் உமக்குள்ளாக வளர நீர் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம்.
Make them consistent and steady in the Christian life.
அவர்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அவர்கள் நிலைத்திருக்கவும் அவர்கள் முன்னேறவும் நீர் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம்.
Bless them, we pray, Father.
ஆண்டவரே, நீர் அவர்களை ஆசீர்வதித்து அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம்.
So we thank you, Lord, for all those who are present here.
ஆண்டவரே, இங்க வந்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம்.
If there is anybody, Lord, who has not given their life yet to thee,
ஆண்டவரே, உமக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்காதவர்கள் இங்க யாராவது இருப்பார்களானால்,
Lord, we pray to thee that thou dost continue to speak to them.
ஆண்டவரே, அவர்களோடு கூட பேச வேண்டும் என்று தொடர்ந்து பேச வேண்டும் என்று அமுடத்தில் கெஞ்சி மன்றாடி வேண்டிக் கொள்கிறோம்.
We once again thank you, Lord, for this life and beyond meetings.
ஆண்டவரே, ஜீவனும் அதற்கு பின்னாக உள்ள இந்த கூட்டத்தொடருக்காக உமக்கு நன்றி ஸ்தோத்திரங்களை அறிவிக்கிறோம்.
Thank you, Lord, for giving the burden and the grace and wisdom to the brethren to conduct meetings like this.
இப்படி பட்ட ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்தும்படியான ஞானத்தையும் வழிநடத்தலையும் கிருபையும் இங்குள்ள சகோதரர்களுக்கு நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஸ்தோத்திரங்களை அறிவிக்கிறோம்.
Honor the initiative, Lord.
ஆண்டவரே, அவர்கள் செய்த முயற்சிகளை நீர் ஆசீர்வதித்து அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம்.
Let your name be glorified, Father.
ஆண்டவரே, நாங்கள் உம்மை நாங்கள் மறுபடியும் மகிமைப்படுத்துகிறோம்.
As we disperse from here, be with us.
நாங்கள் இங்கிருந்து பிரிந்து போகும்போது எங்களோட கூட இருந்து அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம்.
Glorify your name in our lives.
உம்முடைய நாமத்தை எங்கள் மத்தியில் மகிமைப்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். We thank you Lord for hearing our prayer. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். For we ask this in the precious name of our Lord and our Savior Jesus Christ. எங்கள் கர்த்தர் இரட்சகராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இவையெல்லாவற்றையும் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.
Amen. May the grace of our Lord Jesus Christ and the love of God and the fellowship of the Holy Spirit be with each one of us now and forevermore.
Amen.
Amen.